முத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் சங்கம் மணலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குளிர்கால வேளையில் காலையில் உங்களை முதலில் சேர்வது திருக்குறள். நல்ல இனம் தீய இனம் என நவில்கின்றார் வள்ளுவர் எனில், அது மனித இனத்துக்குள்ளேயே கீழோர் கூட்டம் மேலோர் கூட்டம் எனப்படுவதே. கீழோர் யார், மேலோர் யார், இவர்கள் இருவருமே இயற்கை நெறிப்படி தோன்றியவர்களே. பெருமையுடன் வாழ்வோரை சீரினம் என்பதும், சிறுமையுடன் வாழ்வோரை சிற்றினம் என்பதும் வள்ளுவ பெரியோன் வகுத்த நெறியாகும். இதில் நல்லினத்திற்கு மேலான துணை வேறில்லை. தீயினமோ தீயினும் கொடியது, வெறி நாயினும் கொடியது. நல்லிடத்திற்கும் துணை இல்லை, தீயின் அல்லற்படுவதும் இல். நல்ல இனத்தை காட்டிலும் துணையாக இருப்பதும், தீய இனத்தை காட்டிலும் துன்பம் குறியீடு தரக்கூடியதும் எதுவுமே இல்லை என்கின்றார் திருவள்ளுவர். நேயர்களே, வழமை போல நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு பிறகு மற்ற கருத்துக்களை பார்ப்போமா?
பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ, வந்தே பார்வதி பரமேஸ்வரோ.
பங்கஜம் நத்தனமே சிவகவசம், நடராஜ பாதம் நவரசம் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே
மனம் போய்வதும் வீடு பேரு தருமே
நேர்களே. அந்த பாடல் சலங்கை ஒளி திரைப்படத்தில் ஷைலஜா அவர்கள் நடித்து பாடிய ஒரு பாடலை கேட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் திருமதி எஸ்பி ஷைலஜா, அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய தங்கையான எஸ்பி ஷைலஜா அவர்கள் பாடிய பாடல்களை கேட்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இன்று இந்த தமிழகத்தில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சத்தை பற்றி, அதாவது பழங்காலத்தில் நமக்கு நினைவு தெரிந்த காலத்தில் நீர் மேலாண்மை எப்படி இருந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த நாட்டிற்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் நம்முடைய பழைய நினைவுகள் எப்படியெல்லாம் இருந்தது, எப்படியெல்லாம் மாறியது என்பதை பற்றி பார்க்கலாமா? அப்போதெல்லாம் மழைக்காக அய்யனார் கோயில் குதிரை காலில் சீட்டு எழுதி கட்டுவார்கள். வெளிர் மேகத்தையும் கரும் மேகத்தையும் குளிர்வித்து மழையை பிழிய வல்ல நம் தலைமுறையினருக்கும் அய்யனாருக்கு விண்ணப்பித்த தலைமுறையினருக்கும் ஒரு வேறுபாடு. பூமியின் இருப்பான நீரை நுகர்ந்து தீர்த்துவிடும் தலைமுறை நாம். அவர்களோ நல்ல நிர்வாகிகளைப் போல் இருப்பை தொடாமல் அவ்வப்போது வரும் வரவை மட்டும் செலவழித்து அதிலும் மிச்சம் கண்டவர்கள். ஆழ்துளை கிணறுகள் பூமியின் இருப்பான நீரை நுகர்ந்து தீர்க்க நமக்கு வாய்த்த சாதனம். விவசாயிகளானாலும் குடிநீருக்கென்றாலும் நாம் பயன்படுத்தும் நீர் பூமியின் நீண்டகால இருப்பு செலவு. குளிக்கும் பொழுது, துணி துவைக்கும் பொழுது, கை ஆலம்பும் பொழுது, தாகத்தை தணித்துக் கொள்ளும் பொழுது பூமி என்ற அந்த கோளின் பழங்கால இருப்பிலிருந்து நீரை செலவு செய்திருக்கிறோம். சிறிய கிராமமே என்றாலும் காவேரி கரை ஊர்களில் ஏழெட்டு குளங்களும் குட்டைகளும் இருந்தன. நீராதாரத்தோடு சேர்ந்தே உருவானவை இந்த கிராமங்கள். இன்று நகர விரிவாக்கம் பெருநகர வளர்ச்சியானது கிராமங்களைப் போல் அதற்கான நீராதாரத்தை உருவாகுவதே இல்லை. திருவாரூரில் 400 ஏக்கர் பரப்பில் பெருந்திட்ட வளாகம் ஒன்று. ஆழ்துளை கிணறோ வெளியிலிருந்து குழாய் வரும் தண்ணீரோ தான் அதற்கு நீராதாரம். புது நகரங்கள் உருவாகும் பொழுது அங்கே விளையாட்டு மைதானம், பூங்கா, பொது வெளிகள் வேண்டும் என்று கேட்கின்றோம். நீர் ஆதாரங்களான குளங்களை ஏன் வற்புறுத்துவதில்லை? அடிப்படை தேவையான நீருக்கு ஆதாரம் இல்லாமல் ஒரு ஊர் உருவாவதை சாத்தியமாக்குவது மைய நீர் விநியோக திட்டங்கள். மேல்நிலை நீர்த்தொட்டி, ஆழ்துளை குணரை என்று மையத்திலிருந்து நீர் விநியோகம் அழுது மக்களுக்கு வசதிதானே என்று நினைக்கக்கூடாது. அந்த புள்ளியில்தான் இன்னொன்று உங்கள் மீது அதிகாரம் வரித்துக் கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. காலி குடங்களோடு நீருக்கு போராடும் மக்கள் விநியோக திட்டங்களின் சிந்தனை மூலத்தோடு போராடுகிறார்கள், அரசாங்கத்தோடு அல்ல. ஒரு ஊர்ல தலையாரி குளம் என்று ஒன்று இருக்கும். அதுல மீன் குத்தகையை விடுவாங்க. அந்த தலையாரி காவல் பணிக்கான கிராமம் அந்த ஊதியத்துக்கு ஒரு பகுதி. ஊரில் நகாசுர கலைஞர்களுக்கு கோயில் ஊதியத்தோடு அந்த குளம் ஒன்றின் மீன் குத்தகை வருமானமும் சேர்த்து தரப்படும். கோயில் பூசாரிக்கு கோயில் குளத்து மீன்கள்ல பங்கு உண்டு. மீன் குத்தகைக்கு பாசை குத்தகைக்கு என்பார்கள். ஊரில் குளத்துல பாசை குத்தகை வருமானம் அந்த ஊரில் கோயில் திருவிழா நடக்கும். பெருமாள் கோயில், சிவன் கோயில், பிடாரி கோயில், காளியம்மன் கோயில்ல அந்தந்த ஊர் மக்களுக்கு அக்கறை வருவதற்கான சமுதாய ஏற்பாடு இது. வீட்டில் ஒரு கேணி, வீட்டு முற்றத்தில் ஒரு கேணி, தெருமுனையில கேணி, ஊர்ல பொது கேணி என்று கோடையில் ஒற்றாத கேணிகள் ஊர் முழுக்க இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான லிட்டர் கொள்ளளவு உள்ள மேல்நிலை தொட்டிகள் வந்ததும் எல்லா கேணிகளும் வற்றி புழக்கம் ஒழிஞ்சது. கெடுத்தவரின் வருத்தமோ கேட்டவரின் துயரமோ திணிக்காத மூன்றாவரின் ஆய்வு மொழியில நீர்மூட்டை இறங்கிருச்சு அப்படின்னு பேசத் தொடங்கணும். முன்பிருந்த நீர் ஆதாரங்களை விநியோக திட்டங்கள் ஒருங்கிணைச்சு கொள்ளல. ஒரு பக்கம் ஊருக்குள்ளங்களுக்கு வழிவகுத்து அடைப்பட்டு தூர்ந்து கிடக்கும், மறுபக்கம் நாம் குளிப்பதற்கு குழாய் தண்ணீர் விநியோகமாகும். உள்ளூர் நீராதாரங்களை ஒதுக்கிட்டு தன்னைத்தானே நிரந்தரமாக்கிக் கொண்டது நீர் விநியோக திட்டங்கள். நேர்களே, ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடர்வோமா? நீர் சிக்கனம் மழை நீர் அறுவடையை இன்று தேர்வுகளாக வலியுறுத்துகிறோம். பெய்யும் மழையெல்லாம் நிலத்துக்குள் தானே இறங்குது, அதை நிலத்துக்குள் செலுத்துவதற்கு எதுக்கு தனியாக ஒரு ஏற்பாடு? வர வேண்டிய வயலுக்கு நீர் வராமல் வாய்க்கால் திறந்துவிட்டால் எங்கிருந்து வரும் நீரை நாம் சிக்கனம் செய்வது? மற்ற இடங்களில் பெய்யும் மழையை குளத்துக்கு வந்து சேர்ந்தால் தானே அது மழை நீர் அறுவடை? அப்படி வருவதற்கான வழியே அகற்றிவிட்டால் குளத்தின் பரப்புக்கு மேல் பெய்யும் மழை மட்டும் நீர் அறுவடை ஆகுமா? நிலத்தில் இறங்கும் மழை அந்த நீர் தங்குவது மணல் படிவத்தில். மணலே கொள்ளை போன பிறகு நிலத்தடி நீரை எப்படி செறிவூட்டுவது? குளத்துக்கு நிறை மீன்களும் தாமரையும் சுத்தம் செய்ய செய்ய அன்று ஊரே அன்றாடம் குளித்ததால் இன்று அது நாம் கண்டுபிடித்த மறு சுழற்சி முறைதானே? ஊரணியில் தேங்கிய மழை தேவை போக மிச்சமானால் அடுத்த ஆண்டு குடிநீருக்கு அதை காவல் போட்டு காத்துக்கொள்வோம். தண்ணீர் திறந்துவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு சில கிராமத்து மக்கள் சொல்கிறார்கள், ஊருக்குள்ளேயே ஊற்று தோண்டிக் கொள்ளலாம் என்கின்றார்கள். ஊற்று வட்டமாகவும் குடமுமாகவும் இருந்துவிட்டால் தீர்வாகுமா? 60களில் குழாய் தண்ணீர் வரத் தொடங்கிய பிறகு எல்லோரும் அப்பாடா என்றிருந்தது. ஆனால் இப்பொழுது வந்துவிடாதீர்கள், இங்கே தண்ணி இல்லை அப்படின்னு வெளியூர்காரர்களை எச்சரிக்கும் அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து அடைகிறது.
ஏனும் சாரம் சொல்லி கீர்த்தியினை வளர்த்தாயே. கீதையெனும் சாரம் சொல்லி கீர்த்தியினை வளர்த்தாயே.
வீடுகள் பாஃபட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 021-707-544. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக் போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. SaffronIndianRestaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
இந்த இன்றைய நிகழ்ச்சியில் நாம வந்து தலைவரித்தாடும் தண்ணீர் பஞ்சத்தை பற்றி, தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மழைநீர் சேமிப்பு பற்றி 15 ஆண்டுகள் முன்பே அதுக்கு முன்னுதாரணமாக வழங்கியவர் மழைநீர் பொறியாளர் திருவாரூர் வரதராசன் அவர்கள். இன்று அவருடன் அவர் உயிருடன் இல்லை என்றாலும் அவர் ஏற்படுத்திய விழிப்புணர்வின் காரணமாக அந்த காவேரி படுகையில் மரம் வளர்ப்பும் மழைநீர் சேமிப்பும் ஓரளவுக்கு நடைமுறையில் இருக்குது. தண்ணீர் பிரச்சனைன்றது ஒரு அறியாமை. இயற்கை நமக்கு அளவில்லாத தண்ணீரை கொடுத்துருக்கு, கொடுத்துக்கிட்டும் இருக்கு. அதை பயன்படுத்தும் அளவுக்கு மனிதன் அறிவும் அறிவியலும் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் அதை செயல்படுத்தும் அளவுக்கு நம்மிடம் பொறுமை இல்லை அப்படின்றதான் உண்மை. இப்போதைய பிரச்சனையை பற்றி கொஞ்சம் முதலீடும் எதிர்காலம் குறித்த ஒரு அக்கறையும் இருந்ததுன்னா குடிநீர் பிரச்சனையே ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. மழைநீர் சேமிப்புக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த நடராஜன் அதற்காக அரசு வேலையை கூட உதறிட்டு தன் வீட்டையே மழைநீர் ஆராய்ச்சி மையமாக மாற்றினார். 2000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சேமிப்பு தொட்டிகளை அவர் அமைச்சு கொடுத்திருக்கார். 1000 சதுரடி கொண்ட ஒரு வீட்டில் 3 பேர் வசித்தால் அவருடைய தேவைக்கு மழைநீர் சேமிக்க 16,000 இருந்தால் போதும். 1000 லிட்டர் மழைநீர் சேமித்து வைக்க ஒரு கண்டெய்னர் 10,000 ரூபாயிலையும் அதை செலவு செய்ய அதற்கான செலவு ஒரு 6,000 ரூபாயும் ஆகும். அவ்வளோதான். இந்த செலவு ஒரு முறை முதலீடு தான். அடுத்த 100 ஆண்டுக்கு எந்த செலவும் செய்யாமல் மழைநீரை பயன்படுத்தலாம். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வடிகட்டிய மாற்றுவதை தவிர வேற எந்த பராமரிப்பு செலவும் இல்லை, மின் கட்டணமும் மிச்சமாகும் அப்படின்னு அவர் காட்டி சென்ற ஒரு வழி. அந்த வழியை பின்பற்றிருந்த இன்றைக்கு பல ஊர்களில் தண்ணீர் பஞ்சமே இருந்திருக்காது.
எனக்கு மட்டும்தான்
நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம பழங்காலத்தில் எப்படி நீர் மேலாண்மை இருந்ததுன்னு அதை நாம எப்படி தவற விட்டோம் அப்படின்னும் பார்த்தோம். அதே சமயத்தில் நம்ம எஸ்பி சைலஜா அவர்கள் பாடிய பாடல்களையும் கேட்டோம். கடந்த பாடல் அவர்கள் பி எஸ் சசிரேகா அவர்களோட பாடிய பாடல். ஒரு பாடல் சைலஜா அவர்கள் ஜானகியுடன் சேர்ந்து வருகின்ற பாடலோட இன்றைய நிகழ்ச்சிகள் முடிவடைய இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
Go, go, go.